بسم الله الرحمن الرحيم رب زدني علما رب اشرح لي صدري ويسر لي امري الفقه الاسلامي என்ற நூலை நாம் படிக்கும்போது இதனுடைய முன்னுரையில் ஐந்து முக்கியமான விஷயங்களை பற்றி பேசுவதாக ஆசிரியர்கள் குறிப்பிட்டார்கள். அதில் இரண்டு விஷயங்களை தான் இறுதி இரண்டு விஷயங்களை பார்க்கிறோம். இந்த அல் ஃபிக்ஹ் என்ற கல்வியை கற்றுக்கொள்வதால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள், நன்மைகள் என்ன? இல்முல் ஃபிக்ஹ், இல்ம் என்றால் கல்வி, அல் ஃபிக்ஹ் இஸ்லாமிய சட்டம். இந்த இஸ்லாமிய சட்டக்கல்வியை படித்துக் கொள்வதால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள், பலன்கள், பிரயோஜனங்கள் என்ன? அதுதான் ஆசிரியர்கள் குறிப்பிடும் பொழுது அவர்கள் சொல்கிறார்கள், நம்முடைய செயல்களை சரியாக அமைத்துக் கொள்வதற்கு இந்த கல்வி உதவுகிறது. நம்முடைய இபாதத்துகள், நம்முடைய கொடுக்கல் வாங்கல், இன்னும் நம்முடைய பழக்க வழக்கங்கள், இந்த துன்யாவில் நம்ம செய்யக்கூடியவை, செய்யக்கூடாதவை, செய்ய வேண்டியவை, செய்ய வேண்டாதவை, விரும்பத்தக்கவை, கட்டாயமானவை, இப்படி பல விஷயங்களை தெரிந்து கொண்டு நம்மை சரியான வழியில் நாம் நடத்துவதற்கு இந்த கல்வி உதவுகிறது. இதை படிக்காமல், இந்த கல்வியை படிக்காம இருந்தால் ஹலாலா இருக்கும், அதை விட்டு விலகி கொள்வாங்க. ஹராமா இருக்கும், ஆனால் அதை செய்வாங்க. கட்டாயமான ஒன்றாக இருக்கும், அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. விரும்பத்தக்க ஒரு விஷயமாக இருக்கும், அதுக்கு மிக மிக கட்டாயமான ஒன்றுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை கொடுப்பாங்க. இப்படியாக மக்கள் முரண்பாடுகளிலே சிக்கி மார்க்கத்தை நாசமாக்கி விடுவார்கள். அதாவது மார்க்கத்தை யாரும் நாசமாக்க முடியாது, அல்லாஹ்வுடைய மார்க்கம் பாதுகாக்கப்பட்டது. தன்னுடைய வாழ்க்கையில் தான் பின்பற்ற வேண்டிய மார்க்கத்தை நாசமாக்கி விடுவார்கள். புரியுதா? சுன்னத் என்றால் எது என்று தெரியாமல் போயிடும், பிதஅத் என்றால் எது என்று தெரியாமல் போயிடும், எது அல்லாஹும் ரசூலும் கட்டாயமாக்கினார்கள் அதை அறிந்து கொள்ள மாட்டார்கள், எது இவர்களாக உருவாக்கிய பிதஅத், அதை வித்தியாசம் காண முடியாது. இப்போ இன்றைய காலத்தில் இருப்பதைப் போல, இப்போ மேராஜ் இரவுக்கு கொடுக்கப்படக்கூடிய முக்கியத்துவம், பராஜ் இரவுக்கு கொடுக்கப்படக்கூடிய முக்கியத்துவம் சுபுஹ் தொழுகைக்கு கொடுக்கப்படுதா? அல்லாஹ் மேல சத்தியமா, யார் சுபுஹ் ஜமாத்தோட தொழுவாரோ அவருக்கு சொர்க்கம் கட்டாயம். புரியுதா? எவ்வளவு அழுத்தமா ரசூல் சுல்லாலிசன் சொன்னாங்க, ஆனா அதுக்கெல்லாம் கிடையாது முக்கியத்துவம், எந்த முக்கியத்துவமும் கிடையாது. ஆனா மேராஜ் இரவுக்கும் பராத் இரவுக்கும் உள்ள முக்கியத்துவத்தை பாருங்க, இருக்கா இல்லையாம்மா? ஏன் இந்த இல்மு அவங்களுக்கு தெரியல, சட்ட இல்மு அவங்களுக்கு தெரியல, ஹலால் ஹராமு வாஜிபு முஸ்தஹப்பு சுன்னத்து பிதஅத்து இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாததுனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள். அதான் இமாம் சொல்றாங்க, மஅரிஃபத்துல் ஃபிக்ஹி வல் அமலு பிஹி, ஃபிக்ஹை அறிவதும் அதன்படி செயல்படுவதும். மஅரிஃபத்துல் ஃபிக்ஹி வல் அமலு பிஹி, ஃபிக்ஹை அறிவதும், மஅரிஃபத் என்றால் அறிந்து கொள்வது, அல் ஃபிக்ஹ் என்றால் இந்த கல்வி, புரியுதா? சட்ட கல்வி. ஃபிக்ஹை அறிவதும் அதன்படி செயல்படுவதும், துஸ்மீரு அது நமக்கு அது பலன் தருகிறது. சலாஹல் முகல்லஃபி ஒரு அடியான் சீர்திருந்துவதை, இன்னும் வஸஹத இபாதத்திஹி அவனுடைய வழிபாடுகள் சரியாகுவதையும், வஸ்திகாமத சுலூகிஹி அவனுடைய நடைமுறைகள், பண்பாடுகள், அவனுடைய குணாதிசயங்கள் நேர் பெறுவதையும், சரியான பாதையில் அமைவதையும், இஸ்திகாமத் சரியான பாதையில் அமர்வது, அமைவது, ஒழுங்கு பெறுவது, சுலூக் பண்புகள், குணங்கள், ஹேபிட்ஸ் எல்லாம் வரும், அவனுடைய குணங்கள் பண்புகள் சீர் பெறுவதையும், நேர் பெறுவதையும், ஒழுங்கான பாதையில் அமைவதையும் இந்த கல்வி பலனாக தருகிறது. நீ பாருங்க, இன்று எத்தனையோ பேர் தொழுகிறாங்க, ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், ஒது செய்ய தெரியாம ஒது செய்யறாங்க. ஒது சரியில்லை என்று சொன்னா தொழுகக்கூடுமா? தொழுகக்கூடாது. தொழுகைக்கு நிக்கிறாங்க, புரியுதா? தொழுகைக்கு நிக்கும் பொழுது கையை எங்க கட்டணும்னு சண்டை போடுவாங்க, நெஞ்சில கட்டுறதா, நெஞ்சுக்கு கீழேயா, வயிற்றுலையா, தொப்புள்ளையான்னு அதுல சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. ஆனா அதே நேரத்தில் பார்த்தா ருக்குல போவாங்க, உடனே எந்திரிச்சிருவாங்க, ருக்குல இருந்து எந்திரிப்பாங்க, உடனே சுஜூதுக்கு போயிடுவாங்க, சுஜூதுக்கு போயிருப்பாங்க, உடனே எந்திரிச்சிருவாங்க, சுஜூதுல இருந்து எந்திரிச்சு உட்கார்ந்து இருப்பாங்க, உடனே சுஜூதுக்கு போயிடுவாங்க, இப்படி சொல்லுவாங்க. நீங்க கைய நெஞ்சில கட்டுறீங்களா நெஞ்சுக்கு கீழே கட்டுறீங்களா, அதை விட முக்கியமானது எது? ருக்கு சுஜூதிலே நிதானமாக இருப்பது, ருக்கு சுஜூதிலே நிதானமாக இருப்பது, அது வந்து ஃபர்லு, அது கட்டாய கடமை. அது அது சரியில்லை என்றால் தொழுகையே பாத்தில். ஒரு மனிதர் ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மஜ்லிஸ்ல மஸ்ஜித நபவியில வந்து தொழுதாரு. ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் திரும்பி போகும்போது கூப்பிட்டாங்க, நீங்க போய் திரும்ப தொழுங்கன்னு சொன்னாங்க. திரும்ப தொழுதாரு, தொழுதுட்டு திரும்ப போக போனாரு. ரசூல்லா கூப்பிட்டாங்க திரும்ப தொழுங்கன்னு, தொழுதுட்டு திரும்ப போக போனாரு. ரசூல்லா கூப்பிட்டாங்க திரும்ப போய் தொழுங்கன்னு, திரும்ப தொழுதாரு, திரும்ப போனார். மூணு தடவை திருப்பி விட்டுட்டாங்க ரசூலுல்லா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாலாவது தடவையும் சொன்னாங்க நீங்க திரும்ப போய் தொழுங்கன்னு. அந்த மனிதர் கை தூக்கிட்டார், யார் ரசூலுல்லா, இதுக்கு மேல எனக்கு தொழுக தெரியாது, எனக்கு நீங்க தொழுகையை கற்றுக்கொடுங்கன்னு சொல்லி. அப்ப ரசூலுல்லா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையை கற்றுத்தர்றாங்க. அதுல அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? ஃபர்கா ஃபைதா ரக்அத ஃபத்மஇன் அவ் ஃபைதா ரக்அத ஃபஅதில். நீங்க ருகு செய்தா அமைதியா நிதானமா முத்மஇன்னன் நிதானமா கண்ணியமா நீங்க அந்த ருகுவில இருங்கள். அதற்கு பிறகு ஹத்தா தஸ்தவிய காயிமன், நீங்க எழுந்தால் எழுந்து நேராக நிம்மதியாக நடுநிலையில் நிற்கின்றவரை அமைதியாக இரு. இப்படியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையில் அந்த எழுத்திதால் என்று சொல்வார்கள், ஒவ்வொரு நிலையிலும் அமைதியாக சீர் பெற்று அப்படியே அடக்கமா, அதாவது ஒரு ஸ்டாண்டர்டா நிக்கிறது. அதுக்கு பிறகுதான் அடுத்த நிலைக்கு மாறுவது. அதை சொன்னதுக்கு பிறகுதான் அந்த சஹாபி திரும்ப அதே போல தொழுகிறான். இப்ப இவ்வளவு கட்டாயமான ஃபரதெல்லாம் விட்டுருவாங்க, விட்டுட்டு எங்க கை கட்டுறது, கையை கட்டக்கூடாது, விரல் அசைக்கலாமா அசைக்க கூடாதா, அதுல குடுமைய பிடிச்சி சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. புரியுதா இல்லையா? எதுல ஹதீஸ் வந்து விசாலமா இருக்குதோ அதுல நம்ம விட்டுற வேண்டியது. புரியுதா? ஃபிக்ஹுல அறிஞர்களுடைய கருத்து வேற்றுமை எதுல இருக்குதோ அதுல விட்டுற வேண்டியது. கையை வந்து காதுக்கு நேரா தூக்குறதா, புஜத்துக்கு நேரா தூக்குறதா, இதெல்லாம் ஹதீஸுகளின் அடிப்படையில் அமைந்த கருத்துகள். அதுல போய் சர்ச்சை செய்து கொண்டு சண்டை செய்து கொண்டு இருக்கலாமா? இருக்கக்கூடாது. நம்முடைய நிலைப்பாடு என்ன? அறிஞர்கள் பல கருத்துக்களை சொல்லி இருந்தாலும் நமக்கு மிக சஹீஹான ஹதீஸ் என்று எது வருகிறதோ அதை நம்ம எடுத்துப்போம். புரியுதா? இப்ப நம்ம நெஞ்சில கை கட்டுறோம், ஏன்? அதுதான் அந்த பாடத்துல வந்திருக்கக்கூடிய சஹீஹான ஹதீஸ். அதனால நெஞ்சுக்கு கீழே கை கட்டுறவங்களை குறை சொல்லுவோமா? குறை சொல்ல மாட்டோம். ஏன்னா அதுவும் ஒரு ஹதீஸின் அடிப்படையில அமைந்த ஒரு கருத்து. புரியுதுங்களா? அதுல நம்ம வந்து மற்ற அறிஞர்களையோ அந்த அறிஞர்களின் கூற்றுகளை பின்பற்றக்கூடியவர்களையோ நம்ம குறை சொல்ல மாட்டோம். எதை நம்ம தப்புன்னு சொல்றோம்? எதை அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டித்தார்களோ, எதிலே மிக அதிகம் கவனம் செலுத்த வேண்டும் என்று சொன்னார்களோ அதுல கவனம் செலுத்தாமல் அதை பாழாக்குவது இருக்குது, அதை தான் நம்ம கண்டிக்கிறோம். புரியுதா? இப்ப இந்த ஃபிக்ஹை அறிந்து கொள்வதனால ஏற்படக்கூடிய நன்மை என்ன? ஒரு ஒரு அமலுக்கும் அதற்குரிய தராதரம், ஒரு ஒரு அமலுக்கும் அதுக்குண்டான தரஜா. புரியுதா? அதை நம்ம தெரிந்து கொள்ள முடியும். விளங்குதா இல்லையா? அதை விளங்கினாதான நம்ம வந்து அதன்படி செயல்பட முடியும். இப்போ ஃபர்லை வந்து சுன்னத்திலிருந்து பிரிச்சு அறிஞ்சாதானே ஃபர்லுக்கு கொடுக்கப்படக்கூடிய முக்கியத்துவம் கொடுக்க முடியும். புரியுதா இல்லையாமா? விளங்கல உங்களுக்கு? இப்ப இது ஃபர்லு கட்டாயம் செஞ்சே ஆகணும் என்பதை செய்தால் பரவாயில்லை, செய்யாம விட்டாலும் குற்றம் இல்லை என்று நம்ம ஒரு விஷயத்தை தெரியும் பொழுது சுன்னத்தின் அடிப்படையில் அதுக்கு கொடுக்கப்படக்கூடிய முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது ஆகணும். ஆனா ஒரு ஃபர்லை ஒரு மனிதன் விட்டுட்டு சுன்னத்தை பிடித்து கொண்டு இருக்கக்கூடிய அளவுக்கு, புரியுதா உங்களுக்கு? ஏன் இந்த முரண்பாடு ஏன் ஏற்படுது? ஃபிக்குடைய சட்டம் தெரியாதனால. புரியுதா இல்லையா? இப்ப உதாரணத்துக்கு மிஸ்வாக் ரொம்ப முக்கியமான சுன்னத், உழுது செய்யறதுக்கு முன்னாடி மிஸ்வாக் செய்யறது ரொம்ப முக்கியமான சுன்னத். இப்ப உதாரணத்துக்கு சில ஜமாத்துக்காரங்க ரொம்ப மிஸ்வாக் செய்யறதுல ரொம்ப கவனம் செலுத்திக்கிட்டே இருப்பாரு, ஆனா முகத்தை எப்படி கழுகணும், கையை எப்படி கழுகணும், காலை எப்படி கழுகணும் தெரியாது, தலைக்கு மசகு செய்யறது தெரியவே தெரியாது. தொழுகையில ஒதுவுல மிஸ்வாக்கு செய்யறது சுன்னத்து, அதை உட்காந்து தேய் தேய் தேய்னு தேய்ச்சிக்கிட்டு இருப்பாரு. நல்ல தேய்க்கட்டும், அல்ஹம்துலில்லாஹ், ரொம்ப தேய்க்க வேண்டியதுதான், கண்டிப்பா தப்பே கிடையாது. ஆனா அதுக்கு பிறகு உள்ள ஃபர்துகள் இருக்கா இல்லையா? இப்ப தலைக்கு மசகு செய்யறது ஒதுவுல என்ன ஃபர்தா சுன்னத்தா? ஃபர்து, அது செய்ய தெரியாது. கால்களை கழுகுவது சுன்னத்தா ஃபர்தா? ஃபர்து, அது கழுகு தெரியாது. அப்ப என்ன பிரயோஜனம்? நீங்க கஷ்டப்பட்டு மிஸ்வாக்கு செஞ்சீங்க சுன்னத்துங்கிற அடிப்படையில, ஆனா அதே நேரத்தில் ஃபர்தை வீணாக்கிட்டு இருக்கிறீங்க. புரியுதா? அப்ப இந்த ஃபிக்ஹை தெரிந்து கொள்வதன் மூலமாக நம்முடைய அமல்கள் வஸஹத் இபாதத்தி, அதுக்கு தான் நான் இந்த விளக்கம் சொன்னேன், அவனுடைய இபாதத்துகள் சரியாகுவதை இது நமக்கு நன்மையாக தருகிறது, பலனாக தருகிறது. ஃபிக்ஹை கற்றுக்கொள்வதன் மூலமாகத்தான் இபாதத்து சரியாகும். புரியுதா இல்லையா? கவனிங்க, வசாரத்தின் நதீஜத்து ஃபி துன்யா, இந்த உலகத்திலே இதனால் ரிசல்ட், அந்நதீஜா ரிசல்ட், இந்த ஃபிக்ஹை கற்றுக்கொள்வதால் நமக்கு ஏற்படக்கூடிய பிரதிபலன் என்ன? அஸ்ஸஆதத, மகிழ்ச்சியான வாழ்க்கை. வல் ஐஷர் ரகத், விசாலமான சந்தோஷமான வாழ்க்கை. வஃபில் உக்ரா, மறுமையிலே ரிதுவான் அல்லாஹி, அல்லாஹுடைய பொருத்தம். வ ஜன்னதஹு, அவனுடைய சொர்க்கம். நம்ம ஏற்கனவே நம்ம படித்தோம், மொத்தமா இந்த ஃபிக்ஹுல ரெண்டு விஷயங்களை படிப்போம் என்று சொன்னோம். ஒன்று அல்லாஹோடு சம்பந்தப்பட்ட இபாதத்துகள், இன்னொன்று அடியார்களோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள். அந்த அடியார்களோடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை தான் ஐந்து வகையாக பிரித்தார்கள் ஆசிரியர்கள். புரியுதா? இப்ப அல்லாஹுவோடு சம்பந்தப்பட்ட இபாதத்துகளாக இருக்கட்டும், அடியார்களோடு சம்பந்தப்பட்ட மற்ற முஆமலாத்துகளாக இருக்கட்டும், இது சரியானால் மனசுக்கு சந்தோஷங்க. புரியுதா? வாழ்க்கையில பிரச்சனை கிடையாது. விளங்குறீங்களா இல்லையா? சரி, ஆகிரத்தில் என்ன கிடைக்கும்? சொர்க்கம் கிடைக்கும். இப்ப உதாரணத்துக்கு ஒருத்தங்க கடன் வாங்குறாங்க, எப்ப கடன் வாங்குறாங்களோ கடன் வாங்குவதனுடைய சட்டம் அவங்களுக்கு தெரியணும். அப்படி தெரியாம கடன் வாங்கிட்டு எப்ப கடன் வாங்கினாங்களோ அன்னைக்கு அவங்க நிம்மதி போச்சு. புரியுதா இல்லையா? சரி, கடன் வாங்கினவங்களுக்கு அதை திரும்பி கொடுக்கறது எவ்வளவு பெரிய முக்கியம்னு தெரிஞ்சிருக்கணும், அதுவும் தெரியாது. இப்ப அடுத்தது எப்ப, உதாரணத்துக்கு சொல்ற, இப்ப இந்த முஆமலாத்துல உள்ள சட்டங்களை தெரியாததுனால, அதன்படி செயல்படாததுனால, இப்ப கடன் கொடுத்தவர் அவர் எவ்வளவு நாள் சும்மா இருப்பாரு? வீட்டுக்கு தேடி வருவார் இல்லையா? அப்புறம் ரெண்டு நாள் மூணு நாள் தேடி வருவார். நீங்க வாக்கு கொடுப்பீங்க, வாக்குக்கு மாறு செய்றீங்க, அப்ப அவர் கோபப்பட்டு கத்துவார். இதனால வாழ்க்கையில மன நெருக்கடி வருமா வராதா? உறவுகள்கிட்ட வாங்கியிருந்தா உறவு முறியுதா இல்லையா? அப்ப அந்த ஃபிக்ஹுடைய சட்டங்கள் தெரிஞ்சிருந்தா, தெரிஞ்சா மட்டும் இல்ல, அதனாலதான் ஆசிரியர்கள் என்ன சொல்றாங்க, மாரிஃபத்துல் ஃபிக்ஹி வல் அமலு பிஹி, அதை செயல்படுத்துவது. தெரிந்ததை இப்ப ரொம்ப பேருக்கு தெரியதான் செய்யுது, தெரிஞ்சவங்க எல்லாம் அமல் செஞ்சிடறாங்களா? இல்லையே, கொடுத்து வாங்கினா திரும்ப கொடுக்கணும்னு தெரியாமையா இருக்குது ரொம்ப பேருக்கு. தெரிஞ்சிருக்குது ஆனா செய்யறது கிடையாது. அப்ப அதனால இந்த சட்டங்களை தெரிவதனால துன்யாவும் நமக்கு நிம்மதியா இருக்கு. புரியுதா? அதே போல ஆகிரத்து நமக்கு பிரச்சனை இல்லாம போகும். இப்ப ஒரு மனிதர் கடன் வாங்கி மோத்தா போயிட்டாருமா, கடன் வாங்கிய நிலையில் ஒரு மனிதர் மரணித்து விட்டார். ஆனா ரொம்ப பெரிய தொழுகையாளி, ரொம்ப பெரிய தஹஜ்ஜத்து, 24 மணி நேரம் குர்ஆனை கையில வச்சு ஓதிக்கிட்டே இருப்பார். அஸ்தஃகஃபிருல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், சுப்ஹானல்லாஹ்னு ஓதிக்கிட்டே இருப்பாரு. அல்லாஹ் இவருக்கு சொர்க்கத்தை கொடுத்துருவானா? நீ எனக்கு ரொம்ப விருப்பமான அடியானே, நீ வந்து சரியா தொழுத, நீ வந்து சரியா நோன்பு வைத்தாய், எனவே நான் உனக்கு சொர்க்கத்துக்கு அனுப்பி விடுகிறேன் அப்படின்னு அல்லாஹ் அனுப்பிடுவானா? அல்லாஹ் அவனை அப்படியே நிறுத்தி வச்சுவான். அல்லாஹ்வுடைய பாதையில போரில் கொல்லப்பட்ட ஷஹீதாக இருந்தாலும் அவர்களையும் அல்லாஹ் நிறுத்தி வச்சிருவான். அந்த கடன் கொடுத்தவர் நாளைக்கு மறுமையில வந்து என்ன கேட்கிறார், கடனை திரும்ப வசூலிச்சு கூட அல்லான்னு கேட்கிறாரா, இல்ல பரவாயில்ல, இல்ல பரவாயில்ல அல்ல, நான் மன்னிச்சுட்டேன்னு சொல்றாரான்னு சொல்லி. அவர் மன்னிக்காத வரைக்கும் இவர் சொர்க்கம் போக முடியாது. அவர் மன்னிக்க மாட்டேன், எனக்கு ரப்பே நீ வசூல் பண்ணி கொடுத்துறான்னு சொல்லிட்டா, அங்க மறுமையில காசு பணம் இருக்குமா? இவர் சொத்து இருக்குமா? ஏன்னா உட்ட சொத்து தான் எல்லாரும் குடும்பத்தார்கள் அமுக்கி விட்டாங்களே. ஏமா, யாராவது மோத்தா போனவங்களுக்கு, செத்து போனவங்களுக்கு சதக்கா செய்றீங்களா? யாரும் செய்ய மாட்டீங்க. தன்னுடைய தாயோ தந்தையோ தன்னுடைய உறவுகள், இரத்த உறவுகள், யார் மூலமா நீங்க ஃபாயிதா பெற்றீங்களோ. ஏன், எத்தனையோ பெண்கள் கணவன் மூத்தா போயிருப்பாரு, கோடிக்கணக்கான சொத்தை விட்டுருப்பாரு. நம்முடைய கணவனாச்சே மூத்தா போயிட்டாரு, கோடிக்கணக்கான சொத்தை நமக்கு விட்டுட்டு போயிருக்கிறாரு, அவர் பேர்ல ஒரு பள்ளிவாசம் கட்டுவோம், அவர் பேர்ல மாசம் மாசம் ஒரு எத்தீம் கணாவுக்கு ஒரு 5000 ரூபாய் கொடுப்போம், வருஷம் மாசத்துக்கு 10 லட்சம் 20 லட்சம் 5 லட்சம் வருமானம்லாம் வரும், ஆனா ஒரு பைசாவும் கொடுக்க மாட்டாங்க. ஏதாவது வெள்ளிக்கிழமை சில மிஸ்கினுக்கு முசாஃபிருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு அதுவே பெருசுன்னு இருந்துருவாங்க இல்லையா? எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்ததை சொல்றேன். அந்த அளவுக்கு துன்யால துன்யா மோகம், காசு பணம் எல்லாம். அதனால தான் நம்ம ஹயாத்தா இருக்கும் பொழுது என் சொத்துல 3ல் 1 இந்த மஸ்ஜிதுக்கு, இந்த மதரசாவுக்கு, அல்லது அதை கண்டிப்பா ஏழைகளுக்கு நீங்க வந்து வருஷம் வருஷம் கொடுத்துடணும் அப்படிங்கிற மாதிரி எழுதி வச்சுட்டு போயிடணுங்க. அதுதான் நமக்கு வந்து சேரும். இல்ல, உங்க புள்ள உங்க புருஷன் இப்படி சேர்த்து வச்சுட்டு போனீங்கன்னு வச்சுங்க, எவனும் உங்களை நினைச்சு பார்க்க மாட்டான். இன்றைய காலத்துல எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்ததுல நூற்றுக்கணக்கான பணக்காரங்களை பார்த்துருக்கேன், அவங்களுடைய தந்தைகள் இறந்ததுக்கு பிறகு என் தந்தை மூத்தா போயிட்டாரு, இவ்வளவு கோடிக்கணக்கான, கோடினா சும்மா ஒரு கோடி ரெண்டு கோடி இல்லை, 100 கோடிலாம் சொத்து விட்டுட்டு போயிருக்கிறாரு, அவர் பேரில் நான் ₹1 கோடி பள்ளிவாசல் கட்டுறேன், அது எங்கள் அத்தாக்கு நன்மை போய் சேரட்டும். இந்தியாவை சேர்ந்த முஸ்லீம்கள்கிட்ட இந்த பழக்கமே இல்லாமல் போச்சு. 100,000 ஒருத்தட்ட வேணா இருக்கலாம், ஆனால் இதே இது அரபு நாடுகளில் போனீங்கன்னா அப்படி கிடையாது. அரபு நாடுகள் இருக்கா இல்லையா, முஸ்லீம் நாடுகள், அங்கே அப்படி கிடையாது. அத்தாமா மூத்தா போயிட்டாங்கன்னா அவங்க வசியத்து செய்யாமல் மூத்தா போயிட்டாலும் கூட குடும்பத்தார்கள் சொத்தை பங்கு பிரிச்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அத்தா நமக்கு இவ்வளோ சொத்தை சேர்த்து வச்சாரு, அவருக்கு ஏதாவது ஒரு சதக்கா போய் சேரட்டும்னு சொல்லி பங்கு வைக்கிறதுக்கு முன்னாடி எல்லாரும் சந்தோஷப்பட்டு ஒரு பெரிய தொகையை எடுத்து அதை ஒரு மஸ்ஜிதுக்கோ ஒரு மதரசாவுக்கோ அல்லது ஒரு இஸ்லாமிய நிறுவனத்துக்கோ கொடுத்து நீங்கள் இதை உங்களுடைய பராமரிப்பில் வைத்துக்கொண்டு நன்மைகளில் செலவு செஞ்சு கொள்ளுங்க, இதனுடைய நன்மை ஃபுல்லாக எங்கள் அத்தாவுக்கு போய் சேரட்டும்னு செஞ்சதுக்கு பிறகுதான் பங்கே வைப்பாங்க. அதனால தான் அல்லாஹ் அவங்களுக்கு பரக்கத் செய்கிறான், அல்லாஹ் அவங்களுக்கு மேலும் மேலும் கொடுக்குறானே, அவ்வளவு பெரிய பரக்கத்து சிறனை எதுக்கு, அவங்களுடைய நீயத்து விசாலமாக இருக்கு, கொடுத்து அல்லாஹ்வுக்கு கொடுக்குறாங்க. ஒரு பெரிய மில்லியனர், பயங்கரமான மில்லியனர், அரபு நாட்டில் சவுதியில் மூத்தா போயிட்டார். அவர் வாழும் பொழுது பிள்ளைங்களை படிக்க வச்சு பிள்ளைங்களுக்கு வியாபாரத்தை அமைச்சு கொடுத்து பிள்ளைங்களும் பெரிய மில்லியனர் ஆயிட்டானோ, மில்லியனர்னா சாதாரண மில்லியனர் இல்லை. இப்போ இந்தியாவில் என்ன நடக்கும் சொல்லுங்கள், அங்கே என்ன நடந்துச்சு தெரியுமா, அந்த பிள்ளைங்க பிள்ளைங்களுடைய அம்மா எல்லாரும் ஒன்று சேர்ந்தாங்க, அல்ஹம்துலில்லா நம்முடைய தந்தை எங்களுடைய கணவனார் வாழும் பொழுதே எங்களுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுத்து எங்களை நிறைவாக்கிட்டார், இப்போ இவ்வளவு சொத்தை விட்டுட்டு போயிருக்கிறார், இந்த சொத்துலேருந்து நம்ம எதுவும் எடுக்க வேணாம், இதை அப்படியே மொத்தமாக வக்ஃபாக்கி நம்ம சதக்காவாக்கி மஸ்ஜிதுகளுக்கு மதரசாக்களுக்கு ஏழைகளுக்கு செஞ்சிருவோம்னு சொல்லி அந்த சொத்தை அப்படியே ட்ரஸ்ட் ஆக்கி அப்படியே இஸ்லாமிய நிறுவனங்களுக்கு சதக்காவுக்கு வக்ஃபான காரியங்களுக்கு செஞ்சிட்டாங்க. சொல்லுங்க பார்க்கலாம், நாளைக்கு மறுமையில் இப்படிப்பட்ட பிள்ளைகளை பார்த்தா தாய் அந்த தந்தைக்கு எப்படி சந்தோஷமா இருக்கும். ஒரு வீட்டுக்கு போனா மூத்தா போயிட்டாரு, மூத்தா போனா ஒருத்தன் ரோலக்ஸ் வாட்சு பிடிக்கின்னு போயிட்டான், மூத்தா போன ஜனாதாலேருந்து கட்டியிருந்த வாட்சு பிடிக்கின்னு போயிட்டான், ஒருத்தன் வைர முகத்தை கடைச்சிட்டு போயிட்டான், ஒருத்தன் வீட்டில் வச்சிருந்த லாக்கரை திறந்து செக் புக்கெல்லாம் எடுத்துட்டான், ஒருத்தன் பேங்க்ல வச்சிருந்த டிபாசிட்டோட இதை தூக்கிக்கிட்டான், பேங்க் லாக்கரோட இதை தூக்கிக்கிட்டான், வீட்டில் ஒரே சண்டையாக இருக்குது, நாங்கள் போய் ஜனாதாக்கு உட்காந்துருக்கோம், யாருப்பா சொந்தக்காரனா ரூமில் சண்டை போட்டுட்ருக்காங்கன்றது நிலைமை பார்த்தீங்களா, புரியுதா இல்லையா உங்களுக்கு. கடனா மூத்தா போயிட்டான், இன்னைக்கு உறவுகள் ரத்த உறவுகளில் கூட தந்தை மூத்தா போயிட்டா சொத்தெல்லாம் பிடிங்கிறானுவ, தந்தையுடைய கடன் யார்கிட்ட இருக்குது யாருக்கு கொடுக்கணுங்கிறத தேடி போய் செய்கிறாங்களா, அதை செய்கிறதில்லை. இதெல்லாம் வந்து மிகப்பெரிய அக்கிரம அநியாயம் விஷயத்துக்கு வாங்க. ஒரு அடியான் சீர்பெற்று விட்டால்தான் சமூகம் சீர்பெற முடியும். ஏன்னா சமூகம் என்பது ஒரு ஒரு மனிதர்களால் உருவாகக்கூடியதான். அப்ப ஒவ்வொருத்தரும் சட்டங்களை தெரிந்து அதை செயல்படுத்தி தங்களுடைய செயல்களை சீர்படுத்தி கொண்டால் அப்போ மொத்த சமுதாயமும் சீர்பெற்று விடும். புரியுதா. அடுத்ததாக ஃபதுலுல் ஃபிக்ஹி ஃபித்தீனி வல் ஹஸ்து அலா தலபிஹி வ தஹ்ஸீலிஹி. அல் ஃபிக்ஹு ஃபித்தீன், வெறும் ஃபிக்ஹு என்ற வார்த்தையும் சொல்லலாம் அல்லது அல் ஃபிக்ஹு ஃபித்தீன் என்ற வார்த்தையும் சேர்த்து சொல்லலாம். வெறும் அல் ஃபிக்ஹு என்று சொன்னால் சட்டங்கள், புரியுதா, சட்டங்கள் சட்ட கல்வின்னு கூட சொல்லலாம். அல் ஃபிக்ஹு ஃபித்தீன் என்று சொல்லிவிட்டால் அங்கு அர்த்தம் எப்படி வரும், மார்க்க ஞானத்தை பெறுவது, புரியுதா, மார்க்கத்தில் சட்டங்களை தெரிந்து கொள்வது அந்த அர்த்தத்தில் வரும். மார்க்கத்தில் சட்டங்களை தெரிந்து கொள்வதனுடைய சிறப்பு வல்ஹஸ்து அலா தலபிஹி வ தஹ்ஸீலிஹி. தலபு தஹ்ஸீல் ஒரே அர்த்தம், கற்றுக்கொள்வது, கல்வியை தேடுவது. தலப் என்பதற்கு நேரடி அர்த்தம் தேடுவது, தஹ்ஸீல் உண்டாக்கிக் கொள்வது, அதாவது கற்றுக்கொள்வது, படித்துக் கொள்வது, மார்க்க இல்மை மார்க்க சட்டங்களை படித்துக் கொள்வதற்கு தூண்டுவது. இன்ன தஃபக்குஹ ஃபித்தீனி மின் அஃதலில் அஅமால். தீனிலே சட்டத்தை மார்க்க ஞானத்தை அடைந்து கொள்வது மின் அஃதலில் அமால், அமல்களில் சிறந்த அமல்களின் வகையைச் சேர்ந்ததாகும். ஒமின் அத்யபில் ஹிசாலி, குணங்களில் மிக உயர்ந்த குணத்தை சேர்ந்ததாகும். வக்கது தல்லத், அறிவித்து விட்டது, சேர்த்து பிடித்தா வக்கது தல்லத்தின் நுசூசு, வக்கது தல்லத் அறிவித்து விட்டது, வக்கதுங்கிறது திட்டவட்டமாகங்கிறதுக்கு உறுதியாக, தல்லத் அறிவித்து விட்டது. அந்நுசூசு ஆதாரங்கள், மின்னல் கிதாபி வ சுன்னதி, குரானில் இருந்தும் ஹதீஸில் இருந்தும் ஆதாரங்கள் அறிவித்திருக்கின்றன. அலா ஃபத்லிஹி, இந்த ஃபிக்ஹுடைய சிறப்பை, வல் ஹஸ்ஸி அலா அலைஹி, அதை கற்றுக்கொள்வதை தூண்டுவதற்கு அறிவித்திருக்கின்றன. மின்ஹா, அந்த ஆதாரங்களில் உள்ளதுதான் கவுலுஹு தஆலா, அல்லாஹ்வுடைய கூற்று. ஒமா கானல் முஃமினூன லியன்ஃபிரு காஃபா, மூமின்கள் எல்லாரும் ஒட்டுமொத்தமா சேர்ந்து போருக்கு புறப்பட்டு சென்று விட வேண்டாம். ஃபலவுலா நஃபர மின் குல்லி ஃபிர்கத்தின் மின்ஹும் தாயிஃபத்துன், ஒவ்வொரு ஊரிலிருந்தும், மின் குல்லி ஃபிர்கத்தின், ஒவ்வொரு ஜமாத்திலிருந்தும், தாயிஃபத்துன் ஒரு கூட்டம், ஒரு ஊர்ல ஒரு ஜமாத் இருப்பாங்க, அந்த ஒவ்வொரு ஜமாத்திலிருந்தும் தாயிஃபத்துன் ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தார்கள், ஒரு 20, 30, 40 பேர், அவங்க முதல்ல போகட்டும். புரியுதா? லியத்தஃபக்கஹு ஃபித்தீன், மார்க்க இல்மை கற்றுக்கொள்வதற்கு. வலியுன்ஸிரு கௌமஹும் இதா ரஜஉ இலைஹிம் லஅல்லஹும் யஹ்தரூன், அவர்கள் மார்க்க இல்மை கற்றுக்கொண்டு தங்களுடைய கூட்டத்தார்கள் திரும்ப வரும் பொழுது, அவர்களுக்கு, இவர்கள் திரும்ப ஊருக்கு வரும் பொழுது, தங்களது ஊர் மக்களை இவர்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யட்டும். லஅல்லஹும் யஹ்தரூன், இவர்களும் உஷாராக இருப்பார்கள், மார்க்க விஷயங்களை பேணுதலாக, பேணிக்கையாக இருப்பார்கள். இந்த ஆயத்துக்கு ரெண்டு மாதிரி அர்த்தம் சொன்னாங்க, இப்ப சொன்ன அர்த்தம் உங்களுக்கு போதுமானது. புரியுதா? وقوله صلى الله عليه وسلم من يريد الله به خيرا يفقهه في الدين, யார் அவருக்கு அல்லாஹ் நன்மையை நாடுவானோ, மண் யார் யுரித் நாடுவானோ அல்லாஹ் பிஹி அவருக்கு, ஹைரன் நன்மையை, யுஃபக்கிஹு அவருக்கு ஞானத்தை கொடுக்கிறான், யுஃபக்கிஹ் ஞானத்தை வழங்குகிறான் அல்லாஹ், ஹூ அவருக்கு, ஃபித்தீன் மார்க்கத்திலே. அப்ப அல்லாஹு தஆலா ஒருவருக்கு நன்மையை நாடும் போதுதான் அவருக்கு மார்க்க இல்மை படித்துக் கொள்வதற்குண்டான அந்த அருளை வழங்குகிறான். புரியுதா இல்லையா? அப்ப வந்து நமக்கு அல்லாஹ் நன்மையை நாடி இருக்க போய் தான் அல்லாஹு தஆலா நமக்கு அல்லாஹ்வுடைய ஒரு பிரியம், ஏதோ நம்ம மேல மற்றவங்களை விட ஒரு விசேஷமா இருக்கிறதுனாலதான் நம்ம இப்போ உட்காந்து அல்லாஹ் சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மார்க்கத்துடைய ஹலால் ஹராம் சுன்னத்தான சட்டங்களை நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். புரியுதா இல்லையா? இதுவே அல்லாஹ் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய விசேஷமான, இதுக்கு மேல எதையுமே துன்யால தேடாதீங்க. வந்தா உங்களுடைய ஆசை இல்லாமல் வந்தா அனுபவிச்சுக்குங்க. புரியல உங்களுக்கு? விளங்குதா இல்லையா? காசு, பணம், பங்களா, காரு எதையுமே தேடாதீங்கம்மா. புரியுதா? அல்லாவா கொடுத்தானா, தேடி வந்துச்சா, நோ ப்ராப்ளம், அதுக்கு உண்டான ஹக்க நீங்க கொடுத்துட்டு அனுபவிச்சுக்கணும். ஆனா எனக்கு காசு தான் வேணும், எனக்கு பங்களா தான் வேணும், எனக்கு பெரிய பணக்கார மாப்பிள்ள தான் வேணும், எனக்கு வந்து ஓஎம்ஆர்ல பில்டிங் வேணும், எனக்கு வந்து ஈசிஆர்ல அபார்ட்மெண்ட்ஸ் வேணும்னு உட்காந்துருந்தீங்கன்னு வச்சுக்கங்க, அவ்வளவுதான். அல்லா பாப்பா இப்படியா, வா உன்னை வச்சுக்க, ஆகிரத்தில் வச்சுக்கிற உனக்குன்னு சொல்லிட்டு கடைசியில் ஒன்று மூணாவும் போண்டியாக போக வேண்டியது. புரியுதா இல்லையா? ஒரு புள்ள அப்படித்தான், ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகாமல் இருந்துச்சு, பொறுமையாக இருக்கணுமா இல்லையா, கடைசியில் யாரோ ஒரு முஸ்லீம் பையனை கல்யாணம் பண்ணிவிட்டு எவ்வளவு பேணுதலாக இருந்துச்சு, எவ்வளவு ஒழுக்கமாக, எவ்வளவு தாவம் எல்லாம் இருந்துச்சு, கடைசியில் எல்லாத்தையும் விட்டுட்டு புர்கா போச்சு, எல்லாம் போச்சு, கடைசியில் ஸ்கர்ட்டை போட்டுட்டு வெளிநாட்டில் சுற்றிக்கிட்டு இருக்கு. எல்லாம் மார்க்கத்தை தெரிஞ்சவங்க, ஏன் பொறுமை இல்லை, விளங்குதா இல்லையா? மார்க்கத்தை அல்லாவுக்காக வேண்டி அவங்க செஞ்சிருந்தாங்கன்னா கண்டிப்பா விட்டுருக்க மாட்டாங்க. அப்ப ஏதோ நீயத்துல ஒரு கோளாறு. புரிஞ்சால எப்போதுமே அல்லாஹுடைய தீன்ல மட்டும் நம்ம பலவீனமாயிடக்கூடாதுமா, எதுல வேணாலும் பலவீனமாகலாம். திடீர்னு நடக்க முடியாம போயிருச்சு, நோ ப்ராப்ளம். திடீர்னு கண்ணு பார்க்க முடியாம போயிருச்சு, நோ ப்ராப்ளம். கை வேலை செய்யாம போயிருச்சு, நோ ப்ராப்ளம். உடலில் எந்த பலவீனம் ஏற்பட்டாலும் சரி, அதனால என்ன ஆகும் சொல்லுங்க பாக்கலாம். அந்த பலவீனத்தினுடைய வாட் இஸ் த எண்ட்? மௌத்து தான். அந்த பலவீனமே ஏற்படலைன்னா மௌத்தாகாம இருந்துருவீங்களா? அப்ப அல்லாஹ்வுடைய தீன்ல பலவீனம் ஆயிட்டீங்கன்னு வச்சுங்க, அல்லாஹ் பாதுகாக்கணும் உங்களை என்னையும். அல்லாஹ்வுடைய தீன்ல ஒருத்தர் பலவீனம் ஆயிட்டார்னா இதனுடைய முடிவு என்னமா, எண்டு என்ன? நரகம்தான். அல்லாஹ் பாதுகாக்க யார் அங்க வந்து உதவுவாங்களா? புருஷனுக்காக வேண்டி மார்க்கத்தை விட்டா புருஷன் வந்து உதவுவாரா? நம்ம யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீஹி, நம்ம யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபத்திஹி வ பனீஹி லிகுல்லி இம்ரிஇன் மின்ஹும் யௌம இதன் ஷஅனு யுபனீஹி. அவங்கவுங்களுக்கு உண்டான பிரச்சனையை அவங்களால சமாளிக்க முடியாம எல்லாம் தலை தெரிக்க ஓடிக்கிட்டு இருப்பாங்க. யார் உங்களுக்கு வந்து கை கொடுப்பா? நோ புருஷன், நோ சன், நோ டேடி, நோ மம், யாரும் வர முடியாது. அல்லாஹ் பாதுகாக்க. அதனால யாருலாம் என்னுடைய மார்க்கத்தில் நான் பலவீனம் அடைவதிலிருந்து ஒரு இடத்துல பாதுகாப்பு தெரிகிறேன். புரியுதா இல்லையா? ரசூலா துவா கேட்டாங்க, நீங்க படிச்சிருப்பீங்க பிரார்த்தனையில், நான் எப்படி வழங்குறீங்களோ தெரியல. துவால ஒரு துவா, ரப்பி இன்னி அவுது பிக்க மினல் ஆஜிஸி, படிச்சுக்கிறா இல்லையா, ரப்பி இன்னி அவுது பிக்க மினல் ஆஜிஸி வல் ஜுபுனி. ஆஜிஸுக்கு என்ன அர்த்தம், அது படிச்சு முடிச்சாச்சு ஜெர்த்தா, போன வருஷம் முடிஞ்சிருச்சு, இப்ப ஏன் ஜெர்த்தா அதெல்லாம் நினைவுபடுத்துறீங்க. ஆஜிஸுக்கு என்ன அர்த்தம், அல் கசல் தான் சொம்பிருத்தனம், ஆஜிஸ்னா பலவீனம். நீங்க என்ன நினைச்சிருப்பீங்க அந்த இடத்துல, ஓ முட்டுக்கால் வலி வராமல் இருக்கணும், குறுக்கு வலி வராமல் இருக்கணும், எவ்வளவு நேரம் கிச்சன்ல வேலை செஞ்சாலும் தெம்பா பிரியாணி போடுற வரைக்கும் தைரியமா நிக்கணும் அப்படின்னு தான் விளங்கிருப்பீங்க இல்லையா. அதை சொல்ல ரசூல் சொல்லாலும், யா அல்லாஹ் உன்னுடைய இபாதத்துகளை செய்வதிலே எனக்கு பலவீனம் ஏற்பட்டு விடக்கூடாது. ரசூல் சொல்லாலும் 5 மணி நேரம் நின்று தொழுதாங்க, நிக்க முடியுமா நம்மளால, ஏன்னா ரசூல் சொல்லாலும் தொழுகைக்காக துவா செஞ்சாங்க, ரப்பி அஇன்னி அலா திக்ரிக்க வ சுக்ரிக்க வ ஹுஸ்னி இபாதத்துக்கு, யா அல்லாஹ் உன்னை நிறைய நிறைய இபாதத்து செய்யறதுக்கு எங்களுக்கு எனக்கு உதவி செய்யினாங்க. நம்ம யா அல்லாஹ் நிறைய நிறைய சாப்பிட்றதுக்கு உடல் தெம்ப கூடலான்னு கேட்கணும், ஏன்னா சட்டி சட்டியா திக்கிறதுக்கு நமக்கு தெம்ப கூடல அப்படின்னு தான் கேட்டுருக்கோம். யா பலவீனத்துக்கு நம்ம என்ன கேட்கணும், யா அல்லாஹ் நான் பலவீனமே ஆகக்கூடாது, சுறுசுறுப்பா இருக்கணும், அப்பதான் நிறைய தெம்ப ஆக்கி சாப்பிட முடியும். நம்ம நியது ரசூலா என்ன கேட்டாங்க, யா அல்லாஹ் இபாதத்தில் பலவீனம் அடைவதிலிருந்து, மவுத்து வரைக்கும் ஜிஹாது பண்ணாங்க ரசூல் சொல்லாலும், மவுத்து வரைக்கும் தொழுதாங்க. நம்மளால துன்யான்னு சொன்னா எவ்வளவு உற்சாகமா, இப்போ ஒரு கல்யாணத்துக்கு போகணுமா, இங்க இருந்து தாம்பரத்துக்கு போகணும் கல்யாணத்துக்கு, ஏன்னா எப்படி போவீங்க சொல்லுங்க பாக்கலாம். காலையிலேயே கிளம்பி எல்லாரையும் கிளப்பி உற்சாகப்படுத்தி எல்லாம் ரெடியாகி ஃப்ரெஷ்ஷாக நேரம், இதே பெருநாத்துறைக்கு போகணும் சொல்லுங்க, எப்படி போறீங்க பார்க்கலாம் சொல்லுங்க பார்க்கலாம். இமாம் சாப் ஒரு 5 நிமிஷம் நில்லுங்களேன், மக்கள்லாம் வந்துகிட்டு இருக்கிறாங்க. இமாம் சாப் ஒரு 10 நிமிஷம் நில்லுங்களேன், மக்கள்லாம் வந்துகிட்டு இருக்கிறாங்க இல்லையா, மக்களுடைய நிலைமையை பார்த்தீங்களா இல்லையா. இபாதத்தில் எவ்வளவு அலட்சியம் சோம்பேறித்தனமோ, துன்யாவில் அவ்வளவு சுறுசுறுப்பு. இப்போ ஏர்போர்ட்ல விமானத்தில் ஏறணும், எப்படி போறீங்க, 3 மணி நேரத்துக்கு முன்னாடி போய் உட்காருறீங்களா இல்லையா. தொழுகைக்கு போவோம், இப்போதானே ஆரம்பிச்சிருக்கிறாங்க, இப்போதானே பாங்கு, இப்போதானே காமத்து, இப்போதானே முதல் ரக்காத்து, இன்னும் சரா கொடுக்க நேரம் இருக்கு, அவ்வளோதான் முடிஞ்சு. இப்போ ரசூலா கேட்டாங்க, யா அல்லாஹ் நான் பலவீனப்படுவதிலிருந்து பாதுகாவல் செடி, இபாதத்தில் பலவீனம் அடைவதிலிருந்து, புரியுதா இல்லையா. எதுக்கு சொல்ல வந்த, நான் எதுக்கு சொல்ல வந்த, அல்லாஹ் யாருக்கு நன்மையை நாடுகிறானோ அவர்களுக்கு அல்லாஹ் அருள் புரிகிறான். அப்ப நமக்கு இந்த தீனையும் இந்த தீனுடைய இல்மையும் படிப்பதற்கும், அடுத்து இன்ஷால்லா நீங்க படிச்சதுக்கு பிறகு படிச்சு கொடுக்கறதுக்கும் உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா அதை நீங்க எப்படி நினைக்கணும், அல்லாஹ் உங்களுக்கு செஞ்ச பேரருள் நன்மை என்று நினைக்கணும். எதை நினைக்க கூடாது, உங்க புருஷன் பெரிய பணக்காரனா மாறினதையோ, பெரிய செல்வந்தனா மாறினதையோ, அல்லது பெரிய பெரிய காசு பணம் வருவதையோ பெரிய நன்மை நினைக்காதீங்க. சோதனை அல்லாஹ் பாதுகாங்க, யா அல்லாஹ் இந்த காசு பணத்தை காட்டி என்னுடைய ஈமான்ல பலவீனம் ஏற்பட்டு விடக்கூடாது, புரியுதா இல்லையா. எதுக்கு சொல்ல வந்த, நமக்கு எதுல வேணாலும் பலவீனம் ஏற்படலாம், எதுல வந்துடக்கூடாது, அல்லாஹ்வுடைய தீன்ல பலவீனமும் அல்லாஹ்வுடைய தீன்ல அலட்சியமும் வந்துடக்கூடாது. அது கடைசியில ஆகிரத்து வரைக்கும் கொண்டு போய் விட்டுடும். கடைசியில அல்லாஹ் கோபப்பட்டுட்டான்னு சொன்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், அந்த மனிதனுக்கு நரகத்தை தவிர வேறு இருப்பிடம் இருக்காது. فقد رتب النبي صلى الله عليه وسلم الخير كله على الفقه في الدين فقد رتب அமைத்தார்கள் நபி அவர்கள் خير كله الخير كله நன்மை அனைத்தையும் மார்க்கத்தில் ஞானம் பெறுவதின் மீது நன்மைகள் அனைத்தையும் நபி அவர்கள் அமைத்து விட்டார்கள். அப்ப நன்மைனா மார்க்கத்தை கற்றுக்கொள்வதில் தாங்க இருக்கு. ஒருத்தர் இன்ஜினியர் ஆகட்டும் டாக்டர் ஆகட்டும் எங்கேயாவது போட்டா அமெரிக்கா ஐரோப்பா எங்கேயாவது போட்டு, ஆனா மார்க்கத்தை படிக்காம போனா நரகம் தான். மார்க்கத்தை படிச்சுடு, மார்க்கத்தை தெரிஞ்சுக்க பின்பற்று, அதுக்கு பிறகு நீ எது வேணாலும் ஹலாலான விஷயங்கள்ல எந்த பிரச்சனையும் இருக்காது. வஹாதா மிம்மா யதுல்லு அலா அஹம்மியத்தி, இது அறிவிக்கிறது இந்த இல்முடைய இல்முல் ஃபிக்ஹுடைய முக்கியத்துவத்தை. மிம்மா அப்படின்னு சொன்னா பொதுவா இன்ன விஷயங்களிலிருந்து எதுல்லு அறிவிக்கின்றன, அலா அஹம்மியத்தி இந்த ஃபிக்ஹுடைய முக்கியத்துவத்தை, ஃபிக்ஹுடைய முக்கியத்துவத்தை அறிவிக்கக்கூடிய விஷயங்களில் உள்ளது இது, அதாவது இந்த ஹதீஸ். இப்போ படித்தோமா இல்லையா, யாருக்கு அல்லாஹ் நன்மையை நாடுகிறானோ அவருக்கு அல்லாஹுத்தல மார்க்கத்தின் ஞானத்தை கொடுக்கிறானே. இந்த ஹதீஸ் எந்த ஆதாரங்களில் உள்ளது, எந்த விஷயங்களில் இருந்து உள்ளது, ஃபிக்ஹுடைய முக்கியத்துவத்தை அறிவிக்கக்கூடிய விஷயங்களில் உள்ளது. அதே போல வஈதபி ஷஅனிஹி, இதனுடைய காரியம் ரொம்ப மகத்தானது. இந்த ஃபிக்ஹுடைய ஷஅனுன்னு சொன்னா அதனுடைய விஷயம், அதனுடைய காரியம்னு சொல்வாங்க. அது சம்பந்தப்பட்டது எல்லாத்துக்குமே இந்த ஃபிக்ஹுடைய ஃபிக்ஹ் சம்பந்தப்பட்டது ரொம்ப மகத்தான ஒன்று. ஓ உலுவி பன்சிலத்திஹி, அதனுடைய தரஜா, அதனுடைய தகுதி மிக உயர்ந்தது என்பதை அறிவிக்கக்கூடிய விஷயங்களில் உள்ளதாகும். அதே போல கவுலுகு, இன்னும் ஒரு ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சொல், அன்னாசு மஆதின், மக்கள் எல்லாம் உலோகங்களைப் போல. எப்படி வந்து உலோகங்களில் தங்கம், வெள்ளி, பித்தளை, பிளாட்டினம் இந்த மாதிரி இருக்கா, அந்த மாதிரி தான் மக்களும் எல்லாரும் இந்த உலோகங்களைப் போல, கனிமங்களைப் போல. அன்னாசு மஆதின், சஹாபாக்கள் கேட்டாங்க யார் ரொம்ப சிறந்தவங்க. அப்ப ரசூலுல்லா சொன்னாங்க, அய்யாமுல் ஜாஹிலியத்தில் இஸ்லாம் வர்றதுக்கு முன்னாடி யாரை நீங்கள் சிறந்தவர்களாக நீங்க மதித்து வச்சிருந்தீங்களோ, அவங்களுடைய குணத்தினால, அவங்களுடைய பண்புனால, அவங்களுடைய வம்சத்தினால அவர்களே சிறந்தவர்களாக இருப்பாங்க. இஸ்லாமிய மார்க்கத்திலும் அவர்கள் முஸ்லீமானதற்கு பிறகு இஸ்லாமிய கல்வி ஞானத்தை பெற்றுக்கொண்டார். புரியுதா இல்லையா? அப்ப இஸ்லாமிய மார்க்கத்துல சிறப்பு என்பது கண்டிப்பா கண்டிப்பா எதை வைத்துதான்? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை தெரிந்து கொள்வதை வைத்துதான். அப்படி தெரிந்து கொள்ளவில்லை என்றால் அவர்களுக்கு தன்னுடைய பிறப்பை வைத்தோ, தன்னுடைய வம்சத்தை வைத்தோ, அல்லது வேறு வேறு விஷயங்களை வைத்தோ சிறப்பை அவர்கள் பெருமை அடிக்க முடியாது. ஹியாருஹும் ஃபில் ஜாஹிலியத்தி, ஜாஹிலியத்திலே அவர்களிலே சிறந்தவர்கள். ஹியாருஹும் ஃபில் இஸ்லாம், இஸ்லாமிய மார்க்கத்திலும் அவர்களில் சிறந்தவர்களாக இருப்பார்கள். ஹியார், புரியுதா? ஹைருடைய பண்மை. அவர்கள் கல்வி ஞானத்தை, மார்க்க சட்ட ஞானத்தை பெற்றுக்கொண்டால், மார்க்கத்தில் ஞானம் பெறுவது, மன்சிலத்துஹு ஃபில் இஸ்லாம், அதனுடைய தகுதி இஸ்லாமிய மார்க்கத்திலே அதீமத்துன், மிக மகத்தானது. வ தரஜத்துஹு ஃபிஸ் ஸவாபி, நன்மையில் அதனுடைய தரம் கபீரத்துன், மிக பெரியது. லி அன்னல் முஸ்லிம், ஏனென்றால் ஒரு முஸ்லிம் அவர் கல்வி ஞானத்தை பெற்றுக்கொண்டால், ஃபி உமூரி தீனிஹி, தன்னுடைய மார்க்க விஷயங்களில், உமூர் அம்ருனுடைய பண்மை, அம்ருன் காரியம், உமூர் காரியங்கள், விஷயம் விஷயங்கள், தன்னுடைய மார்க்க காரியங்களில் முஸ்லிம் கல்வி ஞானத்தை பெற்றுக்கொண்டால், வஅரஃப, இன்னும் அவர் அறிந்து கொண்டால், மா லஹு, பிரிச்சு படிக்கணும், மா லஹு, தனக்குள்ள விஷயங்களை, ஒமா அலைஹி, தன் மீதுள்ள விஷயங்களை. தனக்குள்ள விஷயங்கள்னா என்ன? தனக்கு கிடைக்க வேண்டிய ரைட்ஸ். தன் மீது உள்ளது என்றால் என்ன? தான் பிறருக்கு கொடுக்க வேண்டிய ரைட்ஸ். புரியுதா இல்லையா? இப்ப கணவன் மனைவி ரைட்ஸ், அப்ப என்ன அர்த்தம்? கணவனும் மனைவிக்கு சில ரைட்ஸ்களை கொடுக்கணும், மனைவியும் கணவனுக்கு சில ரைட்ஸ்களை கொடுக்கணும். ஒண்ணு நமக்கு, அதாவது நமக்கு சாதகமா இருக்கும், இன்னொன்னு நம்மீது, அதாவது நம்ம பிறருக்கு செய்ய வேண்டிய கட்டாய கடமையா இருக்கும். அரஃப, இன்னும் அவர் அறிந்து கொண்டால், மா லஹு, தனக்குள்ள உரிமைகளை, அதான் மின் ஹுகூக்கின் வாஜிபாத்னு ரெண்டாவது பிரிச்சு சொல்றாங்க பாருங்க. ஹுகூக் உரிமைகள், வாஜிபாத் கடமைகள். ஹுகூக் ரைட்ஸ், வாஜிபாத்னா டியூட்டிஸ். ஹக்குனுடைய பண்மை ஹுகூக், வாஜிபாத்துன், வாஜிபுன் உடைய பண்மை வாஜிபாத். வஅரஃப மா லஹு வமா அலைஹி மின் ஹுகூக்கின் வவாஜிபாத்தின், தனக்கும் தன்மீதும் உள்ள உரிமைகளையும் கடமைகளையும் அவர் அறிந்து கொண்டால், يَعْبُدُ رَبَّهُ, அவர் தனது ரப்பை வணங்குவார், அல இல்மின் வபசீரத்தின், கல்வியுடனும் இன்னும் தெளிவான அறிவுடனும், பசீரத்தும் தெளிவான அறிவு. يَعْبُدُ رَبَّهُ அல இல்மின் வபசீரத்தின், وَيُوَفَّقُ, அவர் அருளப்படுவார், வழிகாட்டப்படுவார், லில் ஹைரி, நன்மைக்கும், வசாதத்தி, மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கும், மகிழ்ச்சிக்கும், ஃபித்துன்யாவில் ஆகிறது, இம்மை மறுமையில் இரண்டிலுமே. அப்ப யாரு இந்த ஃபிக்ஹ பெற்றுக்கு அறிந்து கொண்டு தான் செய்ய வேண்டிய கடமைகளையும், புரியுதா, தனக்குள்ள உரிமைகளையும் சரியா புரிந்து கொள்வாரோ அவருக்கு தான் இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு கிடைக்கும். விளங்குதா? இப்ப ரொம்ப பேரு தாயை கவனிக்கிறது இல்ல, தந்தையை கவனிக்கிறது இல்ல, அல்லது கணவன் மனைவியை வந்து சரியா பராமரிக்கிறது இல்ல, அல்லது மனைவிமார்கள் கணவனுக்கு வந்து சரியான முறையில மரியாதை, அவருக்கு உண்டான பணிவிடைகளை செய்யறது இல்ல, அல்லது அதே போல ஒரு எஜமானர் தன்னுடைய தொழிலாளிகளை சரியா கவனிக்கிறது இல்ல, அல்லது தொழிலாளிகள் தன்னுடைய எஜமானர்களை புறக்கணிக்கிறாங்க, இப்படிப்பட்ட முரண்பாடுகள்லாம் ஏன் ஏற்படுது? அவர்கள் தங்களுக்கு உண்டான ரைட்ஸையும் புரிந்து கொள்ளல, தங்கள் மீது உண்டான டியூட்டிஸ், கடமை என்ன என்பதையும் அவர்கள் புரிந்து கொள்ளல. இப்போ ஒரு பிள்ளை தன்னுடைய தாயிடத்திலிருந்து உரிமைகளை முழுசா வாங்கிக்கிறாங்க. பிள்ளைகள் தன்னுடைய தாயிடம் தந்தையிடம் இருந்து உரிமைகளை முழுசா வாங்கிக்கிறாங்க. தாய் இந்த பிள்ளைக்கு வந்து பால் கொடுத்தா, சோறு ஊட்டி விட்டா, தூங்க வச்சா, சுக நலங்கள் எல்லாத்தையும் பார்த்து கொண்டா, இந்த பிள்ளைக்கு பசிச்ச நேரத்தில் பசிக்கிறதுக்கு முன்னாடியே உணவு ஏற்பாடு பண்ணி வச்சு கொடுக்குறா, பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறா. தந்தை வந்து கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாரிச்சு அந்த பிள்ளைய நல்லா படிக்க வைக்கிறாரு. அதுக்கப்புறமா அந்த தந்தை அந்த பிள்ளைக்கு ஒரு திருமணத்தை பார்த்து, ஒரு பொண்ணை பார்த்து திருமணம் முடிச்சு வைக்கிறார். இப்ப இதெல்லாம் பிள்ளைகளுக்கு உண்டான ரைட்ஸ். பிள்ளைகள் தாய் தகப்பட்டது முழுசா வாங்கிக்கிறாங்களா? வாங்கிக்கிறாங்க. வாங்கினதுக்கு பிறகு இப்ப இந்த பிள்ளைகள் சம்பாதிச்சதுக்கு பிறகு தாய் தந்தை பலவீனமாகறாங்க. இப்ப இந்த பிள்ளைகள் என்ன செய்யணும்? தான் பலவீனமா இருக்கும் போது தாயும் தந்தையும் தனக்கு பணிவிட செஞ்சாங்கல்ல, இப்ப இவங்க செய்யணும். செய்யறாங்களா? செய்யறதுல முதியோர் இல்லத்துல கொண்டு போய் விட்டுறாங்க. அன்னைக்கு ஒரு வாட்ஸ்அப் கிளிப் வந்துச்சு, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு எல்லாம் வந்துச்சா? ஒரு முஸ்லீம் பொம்பளை புர்கா போட்டுக்கிட்டு டிவியில என்ன பேச்சு பேசுது பாத்தீங்களா? பாத்தீங்களா இல்லையா? என்ன பேச்சு பேசுது பாருங்க. நான் மட்டும் அங்க இருந்தேன்னு வச்சுங்க, கிரிக்கெட் மட்டையாலேயே மண்டையை பொழுந்திருப்பேன். என்ன கொழுப்பு பேசுது! மாமியாரை திட்டுது, அம்மாவை திட்டுது, என்ன 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 பேச்சு பேசுது. காஃபிருங்க அதுக்கு வந்து விளக்கம் கொடுக்குறாங்க, நீ சொல்றது தப்புங்கிறாங்க. அது என்ன பேச்சு பேசுது! உள்ளார ஒருத்தர் டம்மி பீஸ் பக்கத்துல ஒருத்தர் உட்காந்துருக்கான், அப்படியே பார்த்துட்டே இருக்கான். பேசு அப்படியே பார்த்துக்கிறேன். டம்மி பீஸ், ஒன்றும் வேலைக்கு ஆகாது, டூப்ளிகேட். என்ன டப்பா மட்டும், இந்த டெலிஃபோன் வாங்க போனீங்கன்னா அப்படி வச்சிருப்பாங்க, டப்பா மட்டும் உள்ள ஒன்றுமே இருக்காது, மாடல் அப்படி வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி டம்மி பீஸ் இது பாட்டுக்கு பேசுது. காஃபிருங்கள் விளக்க சொல்றாங்க. எல்லாம் பார்க்கறதுக்கு அழுகையே வந்துருச்சு. என்னடாது! அப்ப தனக்குள்ள ரைட்ஸ் எல்லாம் வாங்கிக்கிறாங்க. பிறகு தன் மீது உள்ள கடமைகள் வரும்பொழுது அதை செய்யறாங்களா? அல்லாஹ் பாதுகாக்கணும். அவ்வலன் கிதாபு தஹாரத்தி முடிச்சிட்டோமா? ஹைர். அப்ப நம்ம முன்னுரையை முடிச்சிட்டோம். முடிச்சதுக்கு பிறகு இந்த ஃபிக்ஹுடைய பாடங்கள்ல முதலாவதாக நம்ம படித்துக் கொள்ள போகக்கூடிய பாடம் இன்ஷா அல்லாஹ் அவ்வலனா முதலாவதாக கிதாபு தஹாரத்தி, சுத்தம் தொடர்பான அத்தியாயம். கிதாப் அத்தியாயம், நூல், புத்தகம். அத்தஹாரா, சுத்தம். நான் முதல்ல இந்த பாடத்தை வாசிக்கிறேன், நல்ல கவனமா கேட்டுக்கொள்ளுங்க. அவ்வலன் கிதாபு தஹாரதி வயஷ்டமிலு அலா அஷரதி அபுவாபின், வயஷ்டமிலு அலா அஷரதி அபுவாபின், அல்பாபுல் அவ்வலு ஃபி அஹ்காமி தஹாரதி வல் மியாஹி, அல்பாபு சானி ஃபில் ஆனியதி, அல்பாபு சானி ஃபில் ஆனியதி, அல்பாபு சாலிசு ஃபி கதாயில் ஹாஜதி வ ஆதாபிஹா, அல்பாபு ராபிஉ ஃபிஸ்ஸிவாகி வ சுனனில் ஃபித்ரதி, الباب الخامس في الوضوء واوக்கு லம்மா வைத்து في الوضوء, الباب السادس في المسح على الخفين والعمامة والجبيرة, الباب السابع في الغسل غينுக்கு லம்மா في الغسل, الباب الثامن முதல் மீமுக்கு சத்து வச்சு அம்மா வச்சு ஃபித்தயம்மூமி, அல்பாபு தாசிஉ ஃபின் நஜாசாதி வ கைஃபியதி வ கைஃபியதி தத்ஹீரிஹா தத்ஹீரிஹா, அல்பாபுல் ஆஷிரி ஃபில் ஹைதி வன் நிஃபாசி. அவ்வலன் கிதாபு தஹாரதி வயஷ்டமிலு அலா அஷரதி அபுவாபின், அல்பாபுல் அவ்வலு ஃபி அஹ்காமி தஹாரதி வல் மியாஹி, அல்பாபு ஸானி ஃபில் ஆனியதி, அல்பாபு ஸாலிசு ஃபி கதாயில் ஹாஜதி வ ஆதாபிஹா, அல்பாபு ராபிஉ ஃபி ஸிவாகி வ சுனனில் ஃபித்ரதி, அல்பாபு الخامسு في الوضوء அல்பாபு السادسு في المسح على الخفين والعمامة والجبيرة அல்பாபு السابعு في الغسل அல்பாபு الثامنு في التيمم அல்பாபு التاسعு في النجاسات وكيفية تطهيرها அல்பாபு العاشرு في الحيض والنفاس. அர்த்தம் பாருங்க, வயஷ்டமிலு முன்னாடி நம்ம அர்த்தம் படிச்சிட்டோம், புரியுதா? இஷ்டமல எஷ்டமிலு, இஷ்டமல மாதி பாஸ்ட் டென்ஸ், எஷ்டமிலு முதாரி ஃபியூச்சர். வயஷ்டமிலு உள்ளடக்கி இருக்கிறது, அலா அஷரத் அபுவாபின், பத்து பாடங்களை, பாபுன் பாடம், பாபுனுடைய பண்மை அபுவாப். இந்த தஹாரா என்ற அத்தியாயம் எத்தனை பாடங்களை உள்ளடக்கி இருக்கிறது? பத்து பாடங்களை உள்ளடக்கி இருக்கிறது. அல்பாபு அவ்வளும் முதலாவது பாடம், அல்பாபு சாணி இரண்டாவது, அது புல்லா அல்பாபுல் ஆஷிரு பத்தாவது பாடம். இதை மட்டும் கவனிச்சுக்கிட்டே வாங்க. பன்மை என்ன அர்த்தம்? சட்டங்கள். அத்தஹாரா சுத்தம், அப்ப என்ன அர்த்தம் வரும்? சுத்தத்தின் சட்டங்களில் சம்பந்தப்பட்டது. வல்மியாஹி, அல்மியாஹ் மாவுனுடைய பன்மை, மாவுன் என்றால் தண்ணி, அப்ப என்ன அர்த்தம்? சுத்தம். இன்னும் தண்ணீர்கள், தண்ணிய தமிழ்ல பன்மையா சொல்ல மாட்டாங்க, ஆனா அரபியில எப்படி சொல்லுவாங்க? பன்மையா சொல்லுவாங்க. தமிழ்லயோ இங்கிலீஷ்லயோ வாட்டர்ஸ், தண்ணிகள் அப்படின்னு சொல்லுவாங்களா? ஓங்கி மண்ணில கொட்டுவாங்க, எங்க இருந்துடா வந்தா இவன் சொல்லிட்டு, புரியுது? ஆனா அரபியில எப்படி சொல்லுவாங்க? ஏன் பன்மையா சொல்றாங்கன்னா, அரபியில அதுக்கு ஒரு விளக்கம் அவங்க சொல்லுவாங்க, அரபுக்காரங்க இருக்காங்களா எல்லாத்துக்கும் விளக்கம் சொல்லுவாங்க நமக்கு மேல. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த பாருங்க, வானத்திலிருந்து இறங்குதுல மழை, அது ஒரு தண்ணிங்கன்றாங்க. பூமியிலேருந்து வருதா, கிணத்துலேருந்து ஊட்டிலேருந்து, அது ஒரு தண்ணின்றாங்க. ஆற்றுல ஓடுதா, அது ஒரு தண்ணி. கடலில் ஓடுதா, அது ஒரு தண்ணின்றாங்க. புரிஞ்சா இல்லையா? அவ்வளோ. ஏன்னா அல்லாஹுத்தில ஏன் அரபி மொழியை தேர்ந்தெடுத்தான்னு சொன்னால் அதில் ஒரு ஹிக்மத் இருக்கு. இப்போ தமிழில் தண்ணினா எல்லா தண்ணியும் ஒரு தண்ணின்றான், புரியுதா இல்லையா? ஆனால் அரபியில் வந்து ஒன்னொன்றுக்கும் ஒரு ஒரு பேர் வைக்கிறாங்க, எல்லாமே தனித்தனி தனியா கணக்கில் எடுக்கிறாங்க. ஏன்னா மார்க்கம் வரும் பொழுது அதுக்குன்னு சில சட்டங்கள் அங்க சம்பந்தமாகுது, புரியுதா இல்லையா? அதனாலதான் அவ்வளவு பெரிய ஹிக்மத் இருக்கு. அப்ப முதலாவது பாடம் எந்தெந்த விஷயங்கள் சம்பந்தப்பட்டதா இருக்கும்? சுத்தத்தினுடைய சட்டங்களும் இன்னும் தண்ணீர்களுடைய சட்டங்கள், புரியுதா? ஏன் தண்ணீர்கள் என்று சொன்னாங்க? அவங்க மழை தண்ணீரை தனியா பாக்குறாங்க, கிணத்து தண்ணீரை தனியா பாக்குறாங்க, ஆத்துல ஓடுற தண்ணியை தனியா பாக்குறாங்க, புரியுதா? அதனால இரண்டாவது படம் ஃபில் ஆனியத்தி, இனா உன் உடைய பண்மை. இனா உன், ஹம்சாக்கு கசரா, நூன் அலிஃப், இனா உன். இனா உன் என்றால் பாத்திரம், அல் ஆனியா பாத்திரங்கள், பாத்திரங்கள் சம்பந்தப்பட்டது. ஓஹோ, எந்த செட்டில பிரியாணி ஆகலாம், எந்த செட்டில பாயசம் ஆகலாம்னு சொல்லி தருவாங்க போல இருக்கு. அஜர்த்து ரொம்ப ஈஸியா போச்சுன்னு நினைக்காதீங்க, விளங்குச்சா இல்லையா? பாத்திரங்களுடைய சட்டங்கள்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்ப நாய் ஒரு பாத்திரத்துல நக்கிருச்சுன்னா என்ன சட்டம், பூனை வாய் வச்சா என்ன சட்டம், புரியுதா இல்லையா? அந்த மாதிரியான விஷயங்களை அதுக்குதான் பாத்திரங்கள் சொல்லிட்டு, விளங்குதா இல்லையாமா? ஆமா. நீங்க ஒன்னு டீ போடுற சட்டையெல்லாம் சொல்லி தருவாங்க போல நினைச்சுக்காதீங்க, எல்லாம் பயமா இருக்குது. நான் ஒண்ணு சொல்ல நீங்க ஒன்னு புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்கல்ல, அந்த மாதிரி வீட்டுல போறோன்னு சொல்லி கொடுப்பீங்க, பாத்திர சட்டிப்பானையெல்லாம் சொல்லி தர போறாங்க அஜர்த்து அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலதான் நான் முன்னாடி, நான் அடுத்து அந்த பாடம் வர்றதுக்கு முன்னாடியே சொல்லிக்கிட்டேன். மூன்றாவது ஃபி கதாயில் ஹாஜதி, ஹாஜத்னா சுய தேவை, சுய தேவையை நிறைவேற்றுவது, நிறைவேற்றுவதில். ஆதாபிகா, அதனுடைய ஒழுக்கங்கள், பாத்ரூம் போறது, குளிக்கிறது, எல்லாமே. இதுல வந்து குறிப்பா வந்து இந்த சுய தேவைகள், காலை கடன்கள் சொல்லுங்களேன். ஃபி கதாயில் ஹாஜத்தி, சுய தேவைகளை நிறைவேற்றுவது. கதா என்றால் நிறைவேற்றுவது, அல் ஹாஜா தேவைகள். வ ஆதாபிகா, இன்னும் அதனுடைய ஒழுக்கங்கள். அடுத்து நாலாவது பாடம் ஃபி சிவாக்கி, பல் துலக்குவது. சுனனில் ஃபித்ரத்தி, சுனன் என்றால் சுன்னத்தினுடைய பண்மை, வழிமுறைகள். அல் ஃபித்ரா என்றால் இயற்கை, அதாவது இயற்கையாக சில சுன்னத்துகளை அல்லாஹுத்தலா எல்லா நபிமார்களுக்குமே கட்டாயமாகிட்டான், புரியுதா? அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் நாலாவது பாடத்துல பேசுவாங்க. ஐந்தாவது பாடத்துல ஃபில் உதுஇ, வாவுக்கு தம்மா வச்சு, உது எப்படி செய்யறது அது சம்பந்தமா. அல் பாபு சாதிசு, ஆறாவது பாடம் ஃபில் மஸ்ஹி அலல் ஹுஃபைன். அல் மஸ்ஹி என்றால் என்ன அர்த்தம்? ஏற்கனவே சொல்லியிருப்போம், தடவுறதுன்னு அர்த்தம், தண்ணீரால், தண்ணீர் கையினால் தடவுவதுன்னு அர்த்தம். அலல் ஹுஃபைனி, ஹுஃபுனுடைய இருமை, ஹுஃபைனி, ஹுஃபுன் என்றால் நம்ம காலுக்கு மாட்டக்கூடிய அந்த காலுரை அது தோளுல இருக்கலாம், அல்லது நீங்க போடுற மாதிரி சாக்ஸ்ல கூட இருக்கலாம். சாக்ஸா இருந்தா அதுக்கு தனியா ஒரு வார்த்தை இருக்குது, தோல்ல இருந்தா அதுக்கு ஹுஃப்னு சொல்லுவாங்க. ஆனா ரெண்டுத்துக்குமே பொதுவான சட்டம் தான். அல் மஸ்அல் அல் ஹுஃபை, காலுரைகளின் மீது தடவுவது. வல் அமாமத்தி தலப்பா, புரியுதா? வல் ஜபீரதி, அதே போல காயங்களுக்கு மீது போடப்படக்கூடிய கட்டுகள். விளங்குதா இல்லையாமா? ஜபீரத்து என்றால் என்ன அர்த்தம்? காயத்தின் மீது போடப்படுறாங்க, கட்டு போடுறாங்கல்ல அந்த கட்டு. இப்ப இதன் மீது மசகு செய்யறது, அதனுடைய சட்டங்கள் சம்பந்தமா, புரியுதா இல்லையா? இப்ப நீங்க உதாரணத்துக்கு காலையில உலு செஞ்சுட்டு சாக்ஸ் போட்டுக்கிட்டீங்க, இப்ப நீங்க நுகரு தொழுகும் பொழுது சாக்ஸ கலட்டணும்னு அவசியம் கிடையாது, புரியுதா? சாக்ஸ கலட்டாமலேயே ஒழுங்கு செஞ்சுக்கலாம், புரியுதா? அது எப்படிங்கறத நம்ம பார்ப்போம். அதே போல இப்ப ஆண்கள் வந்து தலப்பா கட்டுறாங்க, அல்லது இந்த மாதிரி துண்டு போடுறாங்க. இப்ப ஒழு செஞ்சுட்டு இந்த மாதிரி துண்டு போட்டுக்கிட்டாங்க, அல்லது தலப்பா கட்டிக்கிட்டாங்க, இப்ப திரும்ப ஒழு செய்யறாங்க. இப்ப என்ன செய்யறது? தொப்பியெல்லாம் எடுத்துட்டு இந்த துண்டெல்லாம் எடுத்துட்டு மசகு செய்யணுமா, அல்லது அதுக்கு ஏதாவது மாற்று ஏற்பாடு இருக்கா, புரியுதா? இப்ப பெண்கள் அழுத்தமா ரொம்ப இறுக்கமான ஸ்கார்ஃப் போட்டுக்கிறாங்கல்ல, இப்ப வெளியே வந்துட்டீங்க ஸ்கார்ஃப் எல்லாம் போட்டுட்டு காலையில ஒழு செஞ்சுட்டு இப்ப வெளியில வந்துட்டா பெண்களுக்குன்னு தடி இடம் இல்லை, இப்ப நீங்க ஒழு செய்யணும், இப்ப என்ன செய்யலாம், புரியுதா? அது சம்பந்தப்பட்ட சட்டங்கள். அதே போல காயத்தின் மீது போடப்படக்கூடிய கட்டுகள், இப்ப ஒவ்வொரு தடவையும் அந்த கட்டை கழட்டிட்டு தான் கழுகணும்னு சொன்னா பிரச்சனை ஆயிடும். இப்ப இதுக்கெல்லாம் என்ன சட்டங்கள் இருக்குங்கிறதையும் நம்ம படிப்போம். ஃபில் உஸ்லி, அடுத்தது குளிப்பு சம்பந்தப்பட்டது. குஸ்ல் என்றால் குளிப்பு, ஹஸ்ல் என்றால் கழுவுவது. அல்பாபு தாசியா, ஒன்பதாவது பாடம். ஃபின் நஜாசாதி, நஜிசுகள் சம்பந்தப்பட்டது, அதாவது எது எதுனா நஜிசு அப்படின்னு சொல்லி. அடுத்தது கைஃபியத்தி தத்துஹீரியா, கைஃபியத்து என்றால் என்ன அர்த்தம்? முறை, வழிமுறை, முறை தன்மைன்னு. தத்துஹீர் சுத்தப்படுத்துவது, ஹா அந்த நஜிசுகளை. அப்ப நஜிசுகளை சுத்தப்படுத்துவதனுடைய முறைகளில் சம்பந்தப்பட்டது. அல்பாபுல் ஆஷி, பத்தாவது. ஃபில் ஹயது வன் நிஃபாஸ், ஹயத் பெண்களுக்கு மாதத்தில் வரக்கூடிய அந்த தொடக்கு, நிஃபாஸ் என்றால் பிரசவத்துக்கு பின்னாடி வரக்கூடியது. அப்ப இன்ஷா அல்லா இந்த சுத்தம் சம்பந்தப்பட்ட அத்தியாயத்தில் கிதாபுல நம்ம 10 பாடங்களை படிக்க இருக்கோம், புரியுதா இல்லையா? 10 பாடங்கள் என்னென்ன? சுத்தம் சம்பந்தப்பட்டது, புரியுதா? அப்புறம் வந்து தண்ணீர் சம்பந்தப்பட்டது முதல் பாடம், அடுத்து நீங்க சொல்லிக்கிட்டே வாங்க. இரண்டாவது பாடம் பாத்திரங்கள் சம்பந்தப்பட்டது, புரியுதா? அடுத்தது சுய தேவைகளை நிறைவேற்றுவது, அதனுடைய ஒழுக்கங்கள் சம்பந்தப்பட்டது. அடுத்து நான்காவது பல் துலக்குவது, இயற்கையான சுன்னத்துகள். அடுத்தது ஒது செய்யறது சம்பந்தப்பட்டது. அடுத்தது ஆறாவது காலுரைகளுக்கு, தலப்பாய்க்கு கால் கட்டுகிறது, கை கால் கட்டுகளுக்கு, காயக்கட்டுகளுக்கு மேல எப்படி தண்ணீரால மசகு செய்யறது. அடுத்தது ஏழாவது குளிப்பு சம்பந்தப்பட்டவை. எட்டாவது ஃபித்தயம்மி, அதை விட்டாச்சே, ஃபித்தயம்மி டைம் செய்யறது. இப்ப ஒது செய்யணும், ஒழு செய்ய முடியல, தண்ணி கிடைக்கல, அல்லது காய்ச்சலா இருக்கு. இப்ப குளிப்பு கடமையாயிருச்சு, குளிக்கணும், ஆனா தண்ணி கிடைக்கல, குளிக்கிறதுக்கு தண்ணி இல்ல, அல்லது குளிச்சா காய்ச்சல் ஆயிரும், பிரச்சனையா இருக்குது. அப்ப அதுக்கு என்ன பகரம்? அதான் தயமும், புரியுதா? தயமும் செய்வது. தயமத்துக்குலாம் தமிழ்ல அர்த்தம் வைக்க மாட்டாங்க. தயமும் ஒது, அதாவது நம்முடைய முன்னோர்கள் சில விஷயங்களுக்கு அரபி வார்த்தைகளுக்கு தமிழ்ல அர்த்தம் வச்சுட்டாங்க. இப்ப உதாரணமா சலாத்துன் என்ன அர்த்தம் வச்சிருக்காங்க? தொழுகன்னு வச்சுட்டாங்க. சௌமுன் என்ன அர்த்தம் வச்சாங்க? இப்ப ஜகாத்துன் அர்த்தம் வச்சிருக்காங்களா? இல்ல. விளக்கமா மார்க்க வரி, மார்க்க சட்ட வரி, அந்த மாதிரி ஏதாவது சொல்லுவாங்களே தவிர ஜகாத்தை இப்படித்தான் சொல்லுவாங்க. இப்ப ஹஜ்ஜு, அதுக்கு எப்படி சொல்லுவாங்க? ஹஜ்ஜுன்னு தான் சொல்லுவாங்க. அப்ப எதை நம்முடைய முன்னோர்கள் ஒரு வியாக்கியானத்தோட தான் செஞ்சிருப்பாங்க. அப்ப ஒதுவர்களுக்கெல்லாம் போய் அர்த்தம் பண்ணாங்களா? பண்ண முடியாது. அங்க சுத்தி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அர்த்தம் வைக்கணும். அது அதனுடைய அர்த்தத்தை முழுமையா கொடுக்குமானா? கொடுக்காது. அதே போல தயமும், தயமும்னா என்ன? ஒது செய்ய முடியாத நேரத்தில் மண்ணை மண்ணிலிருந்து சுத்தம் பெறுவது. அதுக்கு போய் தமிழ்ல எங்க போய் டிக்ஷனரியை தேட முடியும்? நம்ம தேட முடியும். அதனால சில விஷயங்களுக்கு அர்த்தம் சொன்னாங்க, சில விஷயங்களுக்கு அரபி வார்த்தையை அப்படியே பயன்படுத்தினாங்க, நம்ம விளங்கிக்கணும், புரியுதா? அடுத்து ஒன்பதாவது சம்பந்தப்பட்டது. அப்புறம் அந்த நஜீசுகளை எப்படி சுத்தப்படுத்தக்கூடிய முறைகள். அடுத்து பத்தாவது ஹயது நிஃபாஸ் சம்பந்தப்பட்டது.